الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فيا عباد الله اوصيكم واياي اولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وقرآنه المجيد وإذ بوأنا لإبراهيم مكان البيت ألا تشرك بي شيئا وطهر بيتي للطائفين والقائمين والركع السجود صدق الله مولانا العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ் தஆலாவுடைய பெயர்நாமத்தினால் இந்த குதுபா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் சர்வ வல்லமையும் கொண்டு கோடான கோடி படைப்புகளை படைத்து ரட்சித்து வருகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கு சொந்தமானதாக அல்ஹம்துலில்லா. ஸலாத்தும் சலாமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் இந்த தீனுக்காக வேண்டி யாரெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றவர்களாக அவனுடைய இந்த புனிதமான மஸ்ஜிதிலே இஃத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நாங்கள் மிகவும் முக்கியமான ஒரு காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் முதலாவது இருப்பது துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய முதல் 10 நாட்களிலே. இரண்டாவது கொரோனா எனப்படக்கூடிய மிக பயங்கரமான நோய் வந்து உலகத்திலே சுமார் 1.5 கோடி பேர் அந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவதாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே நமது நாட்டை பொறுத்தவரையிலே தேர்தல் பிரச்சாரம் என்பது சூடு பிடித்து மக்கள் பெரும்பாலும் அந்த விஷயங்களிலே ஈடுபாடு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே இப்படியான இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுதுதான் நாம் இந்த நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறோம். இப்படியான சந்தர்ப்பத்தில் நாம் எத்தகைய ஆன்மீக ரீதியான செயல்பாடுகளிலே ஈடுபட வேண்டும், சுகாதார ரீதியாக நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எமது சமூக விஷயங்கள் எப்படி அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பது தொடர்பாக சில விஷயங்களை நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாவற்றுக்கும் முன்பதாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த மாதம் துல்ஹிஜ்ஜா மாதம். துல்ஹிஜ்ஜா மாதத்தை பொறுத்தவரையில் அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அஷ்ஹுருல் ஹுரும் என்று 4 மாதங்களை அடையாளப்படுத்தி அதிலே ஒரு மாதமாக துல்ஹிஜ்ஜாவை சொல்லி காட்டுகிறான். அஷ்ஹுருல் ஹுரும் என்றால் புனிதமான மாதங்கள், கண்ணியமான மாதங்கள், யுத்தம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட மாதங்கள் என்பது அர்த்தமாக இருக்கிறது. துல்ஹிஜ்ஜா, ரஜப், துல்கஅதா, முஹர்ரம் போன்ற இந்த 4 மாதங்களிலும் மனிதர்கள் எல்லோரும் கண்ணியமாக கௌரவமாக வாழ வேண்டும். ஃபலா தஸ்லிமூ ஃபீஹின்ன அன்ஃபுஸகும், நீங்கள் அந்த 4 மாதங்களிலும் உங்களுக்கே நீங்கள் அநீதி இழைத்துக் கொள்ள வேண்டாம், பாவங்களிலே சம்பந்தப்பட்டுக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். அப்படிப்பட்ட மிகவும் முக்கியமான ஒரு மாதமாக நாம் இருந்து கொண்டிருக்கின்ற துல்ஹிஜ்ஜா மாதம் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நாம் இப்போது இருந்து கொண்டிருப்பது துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய முதல் 10 நாட்களிலே. இந்த முதல் 10 நாட்களுக்கும் ஏகப்பட்ட சிறப்புகளை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், காலை பொழுதின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று சொல்லுகிறான். 10 இரவுகள் மீது சத்தியம் செய்து அல்லாஹு தஆலா வலியுறுத்துவதற்கான காரணம் என்னவென்றால் அந்த 10 இரவுகளையும் பற்றி நாங்கள் கூடுதலாக சிந்திக்க வேண்டும், அதிலே கூடுதலாக அமல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வேண்டி சத்தியம் செய்து சொல்லுகிறான். அந்த 10 இரவுகளும் எவை? அதுதான் துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய முதல் 10 நாட்களும் என்று தஃப்ஸீருடைய உலமாக்கள் எழுதி கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இந்த 10 நாட்களிலும் செய்யப்படுகின்ற அமல்களை மிகவும் அதிகமாக விரும்புகின்றார். ஏனைய நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்களை விடவும் இந்த 10 நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்களுக்கு அல்லாஹு தஆலா விடத்திலே அதிகமான விருப்பம் இருக்கிறது என்று கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய ஏனைய காலங்களிலே செய்யக்கூடிய அமல்களை விடவும் இந்த காலப்பிரிவிலே செய்யக்கூடிய அமல்களுக்கு சிரேஷ்டமான தன்மை, ஒரு விசேஷமான தன்மை இருக்கிறது என்று அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலாவை சந்திப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர்களுக்கு தௌராத் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் 30 நாட்கள் நோன்பு இருக்கிறார்கள். துல்கஅதா மாதத்தின் 30 நாட்கள் அவர்கள் நோன்பு இருக்கிறார்கள். ஏன்? அல்லாஹு தஆலாவை சந்திக்க வேண்டும் என்பதற்காக. இப்போது அவர்கள் நோன்பை விட்டுவிட்டு தன்னுடைய நோன்பை பரிபூர்ணப்படுத்தி விட்டு அவர்கள் தயாராகின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இன்னும் 10 நாட்கள் நீங்கள் நோன்பு இருக்க வேண்டும். அதாவது துல்ஹிஜ்ஜா மாதத்தின் முதல் 10 நாட்களிலும் நீங்கள் நோன்பிருந்து விட்டு தான் வர வேண்டும் என்று சொல்லுகிறான். எனவே அவர்கள் அப்படியான சந்தர்ப்பத்தில் அவர்கள் மேலும் 10 நாட்கள் நோன்பிருந்து 40 நாட்களாக பூர்த்தி செய்ததற்கு பின்னால் தான் அல்லாஹு தஆலாவை சந்திக்க செல்கிறார்கள் என்று நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட 10 நாட்கள் தான் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு தயாராகின்ற ஒரு மனிதன் அந்த 10 நாட்களையும் ஹயாத்தாக்க வேண்டும் என்பது அர்த்தமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே சில நாட்களை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான், சில மாதங்களை தந்திருக்கிறான். சிறப்புக்குரிய நாட்கள் மாதங்கள். லைலத்துல் கத்ருடைய இரவு சிறப்புக்குரிய இரவு. அதே போன்று அரஃபாவுடைய தினம் சிறப்புக்குரிய தினமாக இருக்கிறது. ஆஷூராவுடைய தினம், சாசுஆவுடைய தினம், முஹர்ரம் மாதத்தின் 2 நாட்கள், வெள்ளிக்கிழமை தினம் என்பன எங்களுடைய வாழ்க்கையிலே சிறப்புக்குரிய நாட்கள். ரமதானுடைய கடைசி 10 நாட்கள், துல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் 10 நாட்கள், முஹர்ரமுடைய முதல் 10 நாட்கள் என்று இந்த 10 நாட்களும் சிறப்புக்குரியதாக இருப்பதற்கான காரணம் நாங்கள் அருமையாக அந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான். எனவே நாம் சிந்திக்க வேண்டும், நாம் என்ன அமல்களை இந்த 10 நாட்களிலே செய்யலாம் என்று. இப்னு உமர், அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த 10 நாட்களையும் எப்படி கடத்தினார்கள் என்றால், அதிகமாக தக்பீர் செய்திருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் எனப்படக்கூடிய தக்பீரை மிக அதிகமாக மொழிந்திருக்கிறார்கள். சஹீஹ் புகாரியிலே வரக்கூடிய ஒரு ரிவாயத்திலே அந்த 2 பேரும் சந்தைக்கு கடைக்கு போவார்கள், சத்தமாக தக்பீரை மொழிவார்கள். இந்த முதல் 10 நாட்களிலும் அவர்களை தொடர்ந்து மக்களும் கூட சத்தமாக தக்பீரை மொழிவார்கள் என்று நாங்கள் வரலாற்றிலே ஹதீஸிலே பார்க்கிறோம். எனவே இந்த நாட்களிலே செய்ய வேண்டிய முதலாவது அமல் எங்களுடைய தக்பீரை அதிகரிப்பது. அல்லாஹு தஆலா பெரியவன், அவன் மகத்துவத்துக்குரியவன், அவன் சிறப்புக்குரியவன், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்ற கருத்தை நாம் உரக்க மொழிய வேண்டும் உள்ளத்தால் விசுவாசித்த நிலையிலே. இது முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய காரியமாக இருக்கிறது. அதே நேரம் இந்த 10 நாட்களிலும் நாங்கள் சதக்காவை அதிகமாக கொடுக்க வேண்டும். எங்களுடைய உடல், அதாவது உறவினர்களை நாங்கள் அதிகமாக சேர்ந்து நடக்க வேண்டும். திராவத்துல் குர்ஆனிலே ஈடுபட வேண்டி இருக்கிறது. அதே போன்று இஸ்திகார், தௌபா போன்ற காரியங்களிலும், எங்களுடைய வீட்டுக்கு வருகின்ற விருந்தினர்களை கவனிப்பதிலும், ஏழை எளியவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதிலும் என்று ஏகப்பட்ட நன்மைகளை அதிகமாக செய்வதற்கான சந்தர்ப்பமாக இந்த முதல் 10 நாட்களையும் நாங்கள் கழிக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே சொன்ன ஹதீஸை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம், இந்த 10 நாட்களிலும் செய்யப்படுகின்ற அமல்கள் அல்லாஹு தஆலாவால் மிகவும் விரும்பப்படுகின்றன. ஏனைய நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்களை விடவும் இந்த நாட்கள் அமல்களுக்கு விசேடமான தன்மை இருக்கிறது என்ற கருத்தை ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதே நேரத்தில் இந்த முதல் 10 நாட்களிலும் வருவதுதான் அரபாவுடைய நோன்பு. அந்த அரபாவுடைய நோன்பை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே சகோதரர்களே, இந்த ரமலான், இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் தான் இந்த அரபாவுடைய நோன்பு. இந்த அரபாவுடைய நோன்பை நாங்கள் நோற்பதன் மூலமாக கடந்த வருடம் செய்த பாவங்களும், எதிர்காலத்திலே வரக்கூடிய நாங்கள் செய்ய இருக்கின்ற 1 வருஷத்து பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இந்த 10 நாட்களையும் நாங்கள் இப்படி கடத்துவோம். முடியுமாக இருந்தால் நோன்பிருப்பதற்கு நாங்கள் பழகி கொள்ள வேண்டும். நாங்கள் தஹஜ்ஜுடைய தொழுகையை அதிகமாக தொழுவதற்கு பழகி கொள்ள வேண்டும். ஜிக்ரு செய்வது, திலாவத்துல் குர்ஆனிலே அதிகமாக நாங்கள் ஈடுபடலாம். அல்லாஹ் தஆலாவுடைய அருள் இந்த நாட்களிலே அதிகமாக இருக்கும் என்ற கடிதத்தை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று சகோதரர்களே, 10வது நாள் வரை இருக்கின்ற துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 10வது நாளாக இருக்கின்ற பெருநாள் தினத்தை பொறுத்தவரையில் நாம் கொண்டாட இருக்கிறோம். ஆனால் கடந்த பெருநாளை எங்களால் பரிபூர்ணமாக கொண்டாட முடியாமல் போய்விட்டது. அதற்கான காரணம் இந்த நாட்டிலே இருந்த இந்த COVID-19 எனப்படுகின்ற இந்த துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலை. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படியான சந்தர்ப்பத்தில் நாம் சமுதாயத்தை நோக்கி சொன்னது என்ன? நீங்கள் ஷாப்பிங் போக வேண்டாம், நீங்கள் உங்களுடைய பண கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே நீங்கள் ஊதாரித்தனம் செய்ய வேண்டாம். ஏழைகள் இருக்கிறார்கள், பசியோடு பட்டினியோடு இருப்பவர்கள் இருக்கிறார்கள், தொழில்களை இழந்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து உதவி செய்யுங்கள் என்று பரவலாக பேசப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்போதும் கூட பள்ளி வாயில்களுக்கு வருவதற்கான அனுமதி தரப்பட்டாலும், பெருநாளுடைய தொழுகையை தொழுவதற்கான சந்தர்ப்பம் தரப்பட்டாலும் கூட, இன்னும் COVID-19 ஆபத்து முழுமையாக இந்த உலகத்தை விட்டும் நீங்கவில்லை. செகண்ட் வேவ் எனப்படக்கூடிய இரண்டாவது அலை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று அச்சுறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே பெருநாளை கொண்டாட இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நாங்கள் ஊதாரித்தனம் செய்யக்கூடாது, நாங்கள் இஸ்திராப் செய்யக்கூடாது, நாங்கள் எங்களுடைய பணத்தை வீண்வரையும் செய்யக்கூடாது. நாம் பெருநாள் என்ற பெயரிலே சுற்றுலாக்களை ட்ரிப்புகளை நாங்கள் ஏற்பாடு செய்ய பார்ப்போம், ஆனால் மிகவும் கட்டாயமாக போகத்தான் வேண்டும். உறவினர்களை சந்திப்பதற்கு போக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட மிக கவனமாக இந்த சோசியல் டிஸ்டன்ஸ் எனப்படுகின்ற சமூக இடைவெளிகளை பேணிக்கொண்ட நிலையிலே, சுகாதார ஏற்பாடுகளை பேணிக்கொண்ட நிலையிலே அவற்றிலே நாங்கள் ஈடுபட வேண்டியிருக்கிறது. சுத்தம் சுகாதாரம் என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அடிப்படையான ஒரு கடமையாக இருக்கிறது. அத்தஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தமாக இருப்பது ஈமானுடைய அரைவாசி என்று கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கைகளை கழுவுவது பற்றி அவர்கள் அதிகமாக வலியுறுத்தி இருக்கிறார்கள். உது செய்வது, குளிப்பது போன்ற கர்மங்கள் முஸ்லிம்களுக்கு புதிய விஷயங்கள் அல்ல. அவர்கள் ஏற்கனவே அதனை ஒரு சுன்னாவாக, ஒரு வாஜிபாக தங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தூக்கத்திலிருந்து எழுந்து விட்டால், இரவு தூக்கத்திலிருந்து நீங்கள் எழுந்து விட்டால் உங்களுடைய கைகளை கழுவி கொள்ளுங்கள். அந்த இரண்டு கைகளும் எந்த இடத்தில் தங்கி இருந்தன என்று உங்களுக்கு சொல்ல முடியாது என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள். 5 ஒழு ஒடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் கையை கழுவுவதற்கு நிர்பந்திக்கப்படுகிறோம். எனவே சுத்தத்தின் அடிப்படைகளை இஸ்லாம் போட்டிருக்க, நாம் சுத்தமான சமுதாயமாக இருந்து ஏனைய சமுதாயத்தவர்களுக்கு உறுதியான ஒரு முன்மாதிரியை காட்டிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. எனவே பெருநாளை கொண்டாடுகின்ற பொழுது இந்த சோசியல் டிஸ்டன்ஸை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும், வேலைகளை மறந்துவிடக் கூடாது. இந்த விஷயங்கள் ஞாபகப்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது. அடுத்ததாக இந்த மாதத்திலே செய்யப்படுகின்ற 10வது நாளும் 11, 12, 13 நாட்களிலும் செய்யப்படுகின்ற ஒரு சுன்னா முஹக்கதாவை பற்றியும் ஞாபகப்படுத்த வேண்டும். அதுதான் உதுஹியா அல்லது குர்பான் என்பதால் விஷயங்களை மறந்துவிடக் கூடாது. நாம் வாழுவது ஒரு சிறுபான்மை நாட்டிலே. இந்த நாட்டை பொறுத்தவரையிலே முஸ்லிம் அல்லாதவர்கள் தான் சுமாராக 91% வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பௌத்த சகோதரர்கள், இந்து சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள் இந்த நாட்டிலே பெரும்பான்மையாக வாழ்கிறார்கள். நாம் குர்பான் கொடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே மறந்துவிடக் கூடாது. நாம் இருப்பது ஒரு சிறுபான்மை நாட்டிலே. எனவே எமது குர்பானுடைய இந்த வணக்கம், இந்த இபாதத் மற்றவர்களுடைய உள்ளத்தை புண்படுத்தும்படி ஒரு பொழுதும் அமையக்கூடாது. நாம் எமது இந்த சுன்னத்தான அமலை செய்ய போய், குளிக்க போய் சேறுபூசியவர்களாக நாங்கள் மாறக்கூடாது. எல்லாவற்றுக்கும் ஒரு ஒழுக்கத்தை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. தொழுவதற்கு ஒழுக்கம், குடும்ப வாழ்வுக்கு ஒழுக்கம், வியாபாரம் செய்வதற்கு ஒழுக்கம், அதே போன்று குர்பான் கொடுப்பதற்கும் ஒழுக்கத்தை அது கற்றுத் தருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ கத்தபல் இஹ்சான அலா குல்லி ஷை, அல்லாஹு தஆலா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் அதனை கணக்கச்சிதமாக, சிறப்பாக, அக்யூரேட்டாக நீங்கள் செய்வதனைத்தான் அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கிறான் என்று சொன்னார்கள். அந்த ஹதீஸ் எப்போது சொல்லப்பட்டது? இந்த பிராணிகளை அறுக்கின்ற சந்தர்ப்பத்திலே உங்களுடைய கத்தியை கூர்மையாக்கி கொண்டு அறுங்கள், முட்டை கத்தியால் அறுக்க வேண்டாம். அதே நேரம் நீங்கள் அறுக்கின்ற பிராணிக்கு நீங்கள் ஓய்வு கொடுங்கள், ரெஸ்ட் கொடுங்கள் என்றும் தொடர்ந்து சொன்னார்கள். எனவே இஹ்சான் எனப்படக்கூடிய அழகான முறையிலே செய்வது, நேர்த்தியாக செய்வது, ஒழுங்காக செய்வது என்பது கடமை என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு சொன்ன உதாரணம், நீங்கள் குர்பான் கொடுக்கின்ற பொழுது அழகாக கொடுங்கள் என்பதால். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம், நாங்கள் ஒரு மைனாரிட்டியாக இந்த நாட்டிலே வாழ்கின்றோம். பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த மிருகங்களை புனிதமாக பார்க்கிறார்கள். அது அவர்களுடைய நம்பிக்கை, அதனை நாங்கள் மதிக்க வேண்டும், அதனை நாங்கள் குச்சைப்படுத்தக் கூடாது. தற்போது இருக்கின்ற நாட்டு சூழ்நிலையை நான் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. சின்ன ஒரு விஷயத்தை கூட பெரிதாக எடுத்துக் கொள்கின்ற ஒரு சூழ்நிலை நமது நாட்டை பொறுத்தவரையில் இருக்கிறது. முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் செய்கின்ற ஒரு சிறிய தவறு முழு முஸ்லிம் சமூகத்தினுடைய தவறாக பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. மீடியா அதனை வழிபார்த்துக் கொண்டிருக்கிறது. நாம் அதற்கு சந்தர்ப்பம் வழங்கிவிடக் கூடாது. மிருகங்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணுகின்ற சந்தர்ப்பத்திலே இந்த அரசு, இந்த சுகாதார திணைக்களம் அல்லது PHMR என்ன சட்டத்திட்டங்களை போட்டிருக்கிறார்களோ அவற்றை 100% நாங்கள் பின்பற்ற வேண்டும். இது இந்த நாட்டு சட்டங்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டாக வேண்டியிருக்கிறது. உரிய முறையிலே அதற்குரிய பெர்மிஷனை நாங்கள் எடுப்பது, அந்த வாகனத்திலே எத்தனை மிருகங்களை ஏற்ற முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அவற்றை கவனத்திலே கொள்ளுவது, மிருகங்களை அறுக்கின்ற இடத்தை அவர்கள் சொல்லுகின்ற பிரகாரம் நாங்கள் தீர்மானித்துக் கொள்வது, மிருகங்கள் அறுக்கப்படுகின்ற பொழுது ஒரு மிருகம் அறுக்கப்படுகின்ற இடத்திலே மற்ற மிருகங்களை வைத்துக் கொள்ளாமல் இருப்பது, அறுக்கப்பட்ட மிருகங்களுடைய எச்ச சொச்சங்களை, அது தோலாக இருக்கலாம் அல்லது தலையாக இருக்கலாம் அல்லது மற்றமுண்டான இரத்தமாக இருக்கலாம், இவற்றை மிக கவனமாக அப்புறப்படுத்த வேண்டியிருக்கிறது. அசுத்தம் வருகின்ற வகையிலே மிருகங்கள் வந்து அந்த தோள்களையும் அந்த கழிவுகளையும் தூக்கி கொண்டு போகும் வகையிலே அல்லது அங்கு நாற்றம் எடுக்கும் வகையிலே அல்லது அங்கிருக்கின்றவர்களுக்கு தொந்தரவு ஏற்படும் வகையிலே எனது உபகையாவை நாங்கள் கொடுப்போமாக இருந்தால் நிச்சயமாக ஒரு பெரும் அநியாயமாக மாறும். சுண்ணத்தை செய்ய போய் ஒரு சமுதாயத்தை நாங்கள் பலிக்கடாவாக மாற்றுகிறோம் என்ற உண்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும். உரிய முறையில் செய்ய முடியாதா, அதனை செய்யாமல் இருக்க வேண்டும். அது ஒரு வாஜிபு அல்ல, அது சுன்னா முஅக்கதா. யாருக்கு நிறைவேற்றுவதற்கு முடியுமோ அவர்கள் நிறைவேற்றலாம். அது ஒரு ஃபர்ஸ் அல்ல. தொழாமல் இருந்துவிட்டு, ஜகாத்து கொடுக்காமல் இருந்துவிட்டு, தாய் தகப்பனுடைய மனதை நோவடித்து விட்டு, பக்கத்து வீட்டில் இருப்பவர்களுடைய உறவுகளை துண்டித்து விட்டு ஒரு மனிதன் குர்பான் கொடுக்கின்றான் என்றால் அந்த குர்பான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். எத்தனையோ ஃபர்ஸ்களை நாங்கள் கோட்டை விட்டு இருக்கிறோம். நாங்கள் ஜகாத்து கொடுத்திருக்கிறோமா? எனது தாய் தந்தையருடைய உறவை அழகாக வைத்திருக்கிறோமா? இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லிம் அல்லாதவர்கள் அன்பாகவும் கண்ணியமாகவும் நடந்து கொள்கிறோமா என்றெல்லாம் முதலாவது பார்த்துவிட்டு தான் குர்பான் என்ற விஷயத்துக்கு போக வேண்டியிருக்கிறது. அது ஒரு சுன்னா. பல பரணுகளை நாங்கள் விட்டுவிட்டு சுன்னாவை மாத்திரம் செய்ய பார்க்கிறோம். அதில் சுன்னா முஅக்கதா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை வலியுறுத்தி இருக்கிறார்கள், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனாலும் எமக்கு பக்கத்திலே யார் இருக்கிறார்கள், அவர்களுடைய உணர்வுகள் என்ன என்பதை, அவர்களுடைய ஃபீலிங்ஸை நாங்கள் மதிக்க வேண்டியிருக்கிறது, அவருடைய உணர்வுகளை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், மன் கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகர் ஃபலா யுஃதி ஜாரஹு. யார் அல்லாஹு தாலாவையும் மறுமை நாளையும் விசுவாசம் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய பக்கத்து வீட்டாருக்கு அநீதி செய்ய வேண்டாம், அவர்களுடைய மனதை நோவடிக்க வேண்டாம், அவர்களுக்கு துன்பம் செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அந்த மனிதன் ஈமான் கொள்ளவில்லை, 3 தடவை அல்லாவின் மீது சத்தியமாக 3 தடவை சொன்னார்கள், அந்த மனிதன் ஈமான் கொள்ளவில்லை, அந்த மனிதன் ஈமான் கொள்ளவில்லை, அந்த மனிதன் ஈமான் கொள்ளவில்லை என்று. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த மனிதன் யார், ஈமான் இல்லாத மனிதன் யார் என்று கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யாருடைய தொந்தரவுகளில் இருந்து பக்கத்து வீட்டானுக்கு பாதுகாப்பு கிட்டவில்லையோ அந்த மனிதனுக்கு ஈமான் இல்லை என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் எனது வீட்டிலே வாழ்கின்றேன், நான் குர்பான் கொடுக்க பார்க்கின்றேன், அல்லது எனது வீட்டிலே நான் எனது தொலைக்காட்சியை பயன்படுத்துகின்றேன், அல்லது எனது வீட்டிலே நான் மரம் வளர்க்கின்றேன், அல்லது மிருகங்களை வளர்க்கிறேன் என்று வைத்துக் கொண்டால், ஒரு கடுகளவாவது எனது பக்கத்து வீட்டில் இருக்கின்றவருக்கு, அவர் முஸ்லீமாக இருக்கட்டும் முஸ்லீம் அல்லாதவராக இருக்கட்டும், அதனால் ஒரு பொழுதும் தொந்தரவு இருக்கக்கூடாது. அந்த தொந்தரவு ஒரு பெரிய பாவமாக இருக்கிறது. ஈதா உல் ஜார், பக்கத்து வீட்டிலே இருப்பவன், அருகில் இருப்பவன், எமது பிரயாணத்திலே எமது பக்கத்திலே சீட்டிலே அமர்ந்து பிரயாணம் செய்பவன், எங்களுடைய வியாபார கூட்டாளி, எல்லோரும் எங்களுடைய பக்கத்து வீட்டார் தான். அவர்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்க வேண்டியிருக்கிறது. எனவே குர்பானை நாங்கள் கொடுப்போம், அது ஒரு சுன்னா முஅக்கதா, ஆனால் அதற்குரிய ஒழுக்கத்தை நாங்கள் கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்பத்திலே வலியுறுத்த வேண்டிய ஒரு விஷயம்தான் ஜீவ காருண்யம் என்பதாகும். மிருகங்கள் மீது அன்பு காட்ட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த மிருகங்களை பராமரிக்கும்படி சொல்லி இருக்கிறது. சிலர் நினைப்பது போன்று இஸ்லாம் என்பது கொடூரமான மார்க்கம் அல்ல, மாடுகளை வெட்டி கொண்டு அல்லது ஆடுகளை வெட்டி கொண்டு அவற்றின் மீது பழி தீர்க்கின்ற மார்க்கம் அல்ல இஸ்லாம். அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண் நரகத்தில் நுழைந்தார், காரணம் என்ன, ஒரு பூனையை கட்டி வைத்ததற்காக. ஒரு பூனையை கட்டி வைத்து அவள் அதற்கு சாப்பாடு கொடுக்கவில்லை, அது குடிப்பதற்குரிய தண்ணீரை கொடுக்கவில்லை, அதே நேரம் அது சுதந்திரமாக சென்று விஷ ஜந்துக்களை சாப்பிடுவதற்கும் அவள் அனுமதிக்கவில்லை. எனவே பசியோடு பட்டினியோடு அந்த மிருகம் இறந்து போனது. எனவே தகலத்தின் நார், அந்த பெண் நரகத்திலே நுழைந்தார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு பூனைக்கு அநியாயம் செய்ததற்காக, அந்த பூனையை கட்டி வைத்ததற்காக இவ்வளவு பெரிய ஒரு தண்டனை ஒரு பெண்ணுக்கு வழங்கப்படுகிறது என்றால், இஸ்லாத்திலே எவ்வளவு தூரம் மிருகங்கள் மீது அன்பு இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது என்று பாருங்கள். இது ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனை பற்றி சொன்னார். அந்த மனிதன் ஒரு பயணம் போய்விட்டு வருகின்றான், ஒரு பயணத்திலே இருந்து விட்டு வருகின்றான், அவனுக்கு தாகமாக இருக்கிறது, ஒரு பாலைவனத்திலே பிரயாணம் செய்கின்றான். இப்போது அந்த மனிதனுக்கு தாகம் வருகின்ற பொழுது ஒரு கிணற்றிலே இறங்கி அங்கு தண்ணீர் குடித்து விட்டு வெளியே வருகின்றான். அங்கு அவன் வெளியே ஒரு நாயை காண்கிறான். அந்த நாய் பூமியை அதாவது நக்கிக் கொண்டிருக்கிறது அதனுடைய தாகத்தின் காரணமாக. எனவே எனக்கு இருப்பது போன்ற ஒரு தாகம் தான் இந்த மிருகத்துக்கும் இருக்குமே என்று அந்த மனிதன் நினைத்து அந்த கிணத்துக்குள் இறங்குகின்றான். அந்த கிணத்துக்குள் இறங்கி தன்னுடைய செருப்பை அந்த கிணற்று தண்ணீரிலே நனைக்கின்றான். அந்த செருப்பை அப்படியே வெளியே எடுத்து கொண்டு வந்து அந்த நாயினுடைய வாயிலே அவன் பிழிந்து விடுகின்றான். எனவே அவனுக்கு என்ன நன்மை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஸஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அருமையான ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸை நாங்கள் வாசிக்க வேண்டும். அந்த மனிதனுக்கு ஃபஷக்கரல்லாஹு லஹு வகஃபர லஹு, சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனிதனுக்கு அல்லாஹு தஆலா தேங்க்ஸ் பண்ணுகிறான் அந்த காரியத்தை செய்ததற்காக, அவருடைய பாவத்தை மன்னிக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். மனிதனுக்கு தேங்க்ஸ் பண்ணுவதற்கு அல்லாஹு தஆலா அப்படியொன்றும் சின்னவன் அல்ல, அவன் மகா பெரியவன், அல்லாஹு தஆலா கண்ணியத்துக்குரியவன். அவன் யாருக்கும் தேங்க்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபஷக்கர அல்லாஹு லஹு, ஹதீஸிலே வந்திருக்கின்ற வார்த்தை தேங்க்ஸ் பண்ணுகிறான் என்பதாகும். மனிதனுக்கு அல்லாஹு தஆலா தேங்க்ஸ் பண்ணுகிறான், ஏன் பண்ணுகிறான் என்றால், அல்லாஹு தஆலாவால் படைக்கப்பட்ட ஒரு ஜீவி, ஒரு ஜீவனுக்கு அந்த மனிதன் இரக்கம் காட்டுகிறான், அன்பு காட்டுகிறான் என்ற காரணத்தினால். அது நாயாக இருக்கலாம், ஒரு பூனையாக இருக்கலாம், அது நஜீசான ஒரு மிருகமாக இருக்கலாம், நஜீஸ் இல்லாத மிருகமாக இருக்கலாம், அதுவும் அல்லாஹ்வுடைய படைப்பு. அல்லாஹு தஆலாவுடைய படைப்பாக அது இருக்கிறது என்றால் அதன் மீது இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அந்த நன்மை கிடைக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோட்டத்துக்கு போகிறார்கள், ஒரு அன்சாரியுடைய தோட்டத்துக்கு போகிறார்கள். அங்கு ஒரு ஒட்டகை இருந்து கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது, ஒரு ஒட்டகை கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே அந்த ஒட்டகையை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் புரிந்து விட்டது. உடனடியாக அந்த ஒட்டகையின் சொந்தக்காரர் யார் என்று கேட்டு அவரிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், நீ அல்லாஹு தஆலாவை பயந்து கொள்ள வேண்டும், இந்த ஒட்டகம் என்னிடத்திலே கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கிறது, முறைப்பட்டிருக்கிறது. எப்படி முறைப்பட்டிருக்கிறது என்றால், நீ அதற்கு சாப்பாடு கொடுப்பதில்லை, அதனை களைப்பு செய்கிறாய், அதனை டயர்ட் ஆக்குகின்றாய் என்று அது என்னிடத்திலே முறைப்படுகிறது. எனவே நீ அல்லாஹு தஆலாவை பயந்து கொள்வாயாக என்று ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் இஸ்லாத்திலே இருக்கின்ற ஜீவ காருண்யம், மிருகங்கள் மீது இரக்கம் காட்டுகின்ற தன்மை. எனவே குர்பான் கொடுக்க சொல்லி இருக்கின்ற இஸ்லாம் இந்த மிருகங்கள் மீதும் இரக்கம் காட்ட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், மிருகங்கள் விஷயத்திலும் எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே கூலி இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபீ குல்லி ரத்பின் ஃபீ கபிதின் ரத்பின் அஜ்ருன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். எந்த எந்த படைப்பினங்களுக்கெல்லாம் ஈரல் இருக்கிறதோ, ஈரல் லிவர் என்று நாங்கள் சொல்லுவோமே, அது ஈரலிப்பாக இருக்கின்ற ஒவ்வொரு படைப்பினத்திற்கும் கூலியை அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு தருகிறான், அவற்றை நாங்கள் பராமரித்தால் என்ற கருத்தை ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே நாங்கள் குர்பான் கொடுக்க வேண்டும், அதே நேரத்தில் கண்ணியமாக கொடுக்க வேண்டும். இந்த நாட்டிலே சிறுபான்மையினராக வாழுகிறோம் என்ற விஷயத்தை கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே நேரம் சட்டத்திட்டங்களையும் நாங்கள் அனுசரித்துக் கொண்டால் நிச்சயமாக அது ஒரு அழகான இபாதத்தாக மாறும். தொழுகை தொழுகையாக இருக்க வேண்டும், முறைப்படி செய்தால். ஹஜ்ஜி ஹஜ்ஜாக இருக்க வேண்டும், முறைப்படி செய்தால். குர்பான் குர்பானாக இருக்க வேண்டும், அதனை முறைப்படி செய்தால் என்ற விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறோம். இறுதியாக கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் ஒரு தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்றோம். தேர்தல் என்பது ஒரு நாட்டுக்கு தேவைதான், ஆனாலும் எங்களுக்கு மத்தியில் பிரிவினையை வளரக்கூடிய வகையில் அந்த தேர்தலை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளக் கூடாது. புறம் பேசுகின்ற, கோல் சொல்லுகின்ற, அபாண்டம் சுமத்துகின்ற தேர்தலாக அது தேர்தல் இருக்கக்கூடாது. எங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற சின்ன சின்ன வேறுபாடுகளை பெரிதாக்குகின்ற தேர்தலாக இருக்க முடியாது. யாரும் யாரும் விருப்பமானவர்களுக்கு வாக்களிக்கட்டும், அது பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் கூட இந்த சந்தர்ப்பத்தில் பலர் தங்களுடைய அன்றாட தொழுகைகளை கூட நேரம் பிந்தி சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் அடிப்படையான குடும்ப பொறுப்புகளை கூட கோட்டை விடுவதை நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு இஸ்லாத்திலே அனுமதி கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் அதற்கே உரிய அளவோடு செய்ய வேண்டும், அது எல்லை மீறி போய்விடக் கூடாது. அதிலும் நாங்கள் கட்டுப்பாட்டோடு நடந்து கொள்ள செல்ல வேண்டும் என்ற விஷயத்தையும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். வல்ல நாயன் எங்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பானாக. யா அல்லாஹ், புனிதமான துல்ஹிஜ்ஜா மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், முதல் 10 நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், உன்னுடைய ரசூல் இந்த 10 நாட்களும் கண்ணியத்துக்குரிய நாட்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த நாட்களிலே செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு விசேடமான தரஜாக்கள் இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த 10 நாட்களையும் உச்சகட்டமாக பயன்படுத்திய கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலகத்திலிருந்து இந்த COVID-19 எனப்படக்கூடிய இந்த தொற்று நோயினுடைய அகோரத்தை நீ நீக்கி விடுவாயாக. இந்த நாட்டிலே சாந்தி சமாதானமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய அந்த சூழ்நிலையை நீ ஏற்படுத்துவாயாக. மௌத்தாகின்ற சந்தர்ப்பத்திலே கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய பாத்தியத்தையும் அனைவருக்கும் நசீவாக்குவாயாக. எங்களுடைய தாய் தகப்பருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கின்ற பொழுது சுத்தமான உள்ளத்தோடு சந்திக்கின்ற பாத்தியத்தை எம் அனைவருக்கும் நசீவாக்குவாயாக. ஆமீன்.